சிவசக்தி ஆனந்த்.
கௌரவ குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, காணி தொடர்பான இன்றைய இந்த விவாதத்திலே எனக்கும் பேசுவதற்கு நேரம் கிடைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே காலையில் இருந்து இது நேரமும் கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கே இந்த காணி தொடர்பான எல்லோருடைய உரைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நான் சார்ந்திருக்கின்ற பன்னி மாவட்டம் தொடர்பாக இந்த காணி தொடர்பாக கௌரவ அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு சில விடயங்களை கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். நீண்ட காலமாக இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான அரச தனியார் காணிகளை ராணுவம் தங்களுடைய கைவசம் அதை வச்சிருக்கின்றது. இன்றைக்கு அந்த போரால் இடம்பெயர்ந்திருக்கின்ற மக்கள் தாங்கள் தங்களுடைய சொந்த காணியிலே மீள குடியேறுவதற்காக பல தடவைகள் அவர்கள் முயற்சி செய்தும் இந்த போர் முடிந்து 7 வருட காலத்துக்குள்ளே சொந்த காணிகளில் போய் மீள குடியேற முடியாத நிலைமைகள் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பிரதேச செயலகங்களிலே தங்களோட காணிகளை மீள ஒப்படைக்கும்படி இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் முழுவதும் நாங்கள் பல பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே சென்ற வேளைகளிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தங்களுடைய காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டும், தங்களுக்கான காணிக்கான அனுமதி பத்திரங்கள் வேண்டும், வீட்டு திட்டம் வேண்டும் என்று பல பிரதேச செயலகங்களுக்கு முன்பாக நின்று இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இந்த காணிகளை பொதுமக்களுக்குரிய காணிகளை ஜனாதிபதியும் நீங்களும் இதை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீங்கள் அமைச்சர் அவர்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் வடக்கிலேயோ கிழக்கிலேயோ உள்ள நிலைமைகள் நீங்கள் விரும்பினாலும் கூட அந்த காணிகளை விடுவிப்பதிலே ராணுவத்தினர் எவ்வளவு தூரம் அதிலே உங்களோடு ஒத்துழைப்பார்கள் என்பது எங்களுக்கு சந்தேகங்களை எழுப்புகின்றது. காரணம், ஜனாதிபதி அவர்கள் தான் இந்த காணிகளை விடுவிப்பதாகவும் அதுக்கான உத்தரவாதங்களை வடக்கிலே சென்று வழங்கியிருக்கின்றார். ஆனால் வடக்கில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் வந்து அந்த காணிகள் ராணுவத்தினருக்கு தேவை, பாதுகாப்பு காரணங்களை காட்டி அந்த பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்க முடியாது என்பதை தொடர்ச்சியாக சொல்லியிருக்கின்றார்கள். அது வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி, திருகோணமலையிலும் கூட நேற்றும் கூட சம்பூர் அனல்மின் நிலையத்துக்காக அந்த 500 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே உண்மையான ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், போர் நிறைவடைந்திருக்கிறது, 7 வருடங்கள் ஆயிற்றது. கடந்த கால் நூற்றாண்டாக எங்களுடைய மக்கள் அகதி முகாம்களிலே மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கின்றார்கள். தென்பகுதியிலே எங்கேயாவது ஒரு இடத்திலே சிங்கள மக்கள் 6 மாதம் 1 வருடம் அகதி முகாம் வாழ்க்கை வாழ்ந்தால் அவர்களுக்கு தெரியும் அதனுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் என்னண்டு. ஆகவே சிங்கள மக்களுக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன என்பது தெரியாது. ஆனால் எங்களுடைய மக்கள் இந்தியாவிலும் சரி அல்லது வடகிழக்கிலும் சரி, கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு போக முடியவில்லை, சொந்த காணிகள் குடியேற முடியவில்லை. ராணுவம் அந்த காணிகளை முகாங்களை விஸ்தரித்து கொண்டிருக்கிறது. காணி ஆணையாளர் வந்து இந்த ராணுவம் முகாங்களுக்கான இந்த காணிகள், அதாவது பொதுமக்களுக்கு சொந்தமான இந்த காணிகளை நிரந்தரமாக வழங்கும்படி நில அளவை திணைக்களத்துக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நில அளவை திணைக்களம் இந்த காணிகளை, அதாவது பொதுமக்கள் கையப்படுத்தியிருக்கிற இந்த காணிகளை நில அளவை திணைக்களம் அந்த காணிகள் அளந்து ராணுவத்துக்கு கையளிக்கிறதுக்கு முற்பட்ட வேளை பல தடவை பொதுமக்களால் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காணிகளை வழங்கி ஒரு நல்லிணக்கத்தை நாட்டிலே ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டுமா இருந்தால், வடக்கிலையும் கிழக்கிலையும் ராணுவம் கையகப்படுத்தியிருக்கின்ற பொதுமக்களின் சகல காணிகளையும் அது ஒப்படைக்கப்பட வேண்டும். அதோடு ராணுவம் வந்து இன்றைக்கு பயிற்சியில் ஈடுபடுகின்றது, அதே மாதிரி ஹோட்டல் நடத்துகிறது, சலூன் நடத்துகிறது, மரக்கறி வியாபாரம் செய்கிறது. சாதாரண பொதுமக்களுடைய அந்த வியாபாரங்களை கூட இன்றைக்கு ராணுவம் இந்த பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கு. காணிகளை பிடித்தது மட்டுமல்லாமல் அந்த காணிகளில் இருந்து இந்த வியாபார நடவடிக்கைகளை செய்கிறதால சாதாரண பொதுமக்கள் இதால் பாதிக்கப்படுகிறார்கள். இதுக்கு அப்பால் முக்கியமான இன்னொரு விடயம், காலமே கௌரவ அமைச்சர் ரவுஹக்கீம் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார், இந்த வன பரிபாலன திணைக்களம் சகல இடங்களிலும் நாங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் சென்ற இடத்துல இந்த வன பரிபாலன திணைக்களத்தின செயல்பாடுகள் மிகுந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த காணிகளில் போய் எல்லைக்கல்ல எழுகிறது, அல்லது இந்தியா சென்றவர்கள் வெறுமனமே காணி இருந்தால் அந்த காணிகளில் போய் அந்த காணியை பிடிப்பது, அல்லது சட்டவிரோதமான மரம் அறுக்கிற பணிகளுக்கு போலீசாரோட துணை போகிறது, லஞ்சம் வாங்குகின்ற விடயங்கள். சாதாரண கிராமத்து மக்கள் அந்த காட்டிலே போய் தேன் எடுத்து வந்தால் அந்த தேனை பறிச்செடுக்கிறது, அல்லது அவர்களை பிடித்து போலீஸில் ஒப்படைக்கின்ற போல பல நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள். நான் கேட்கிறேன், மையங்கனையில் போய் சென்று ஒரு காட்டிலே ஒரு தேன் எடுக்கக்கூடிய ஒரு பொதுமகனை இந்த வன பரிபாலன திணைக்களம் கைது செய்ய முடியுமா? அவர்களை அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த செய்கிற தொழிலை தடுக்க முடியுமா? இப்படி அதாவது வடபகுதியில் இருக்கக்கூடிய வன பரிபாலன திணைக்களம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக நடக்குதா, அல்லது அவர்கள் ஒரு தனியாக ஒரு சர்வாதிகாரத்தனமாக நடந்து கொள்கிறாரா என்பதை அமைச்சர் அவர்களும் அரசும் அது சம்பந்தமாக இந்த வனபரிபாலன திணைக்களம் சம்பந்தமாக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களுடைய காணிகளை சுவீகரிக்கிறது அல்லது இடம்பெயர்ந்திருக்கிறவர்கள் இந்த காணிகளை சுவீகரிக்கிறது நிப்பாட்டப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என்றதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, மற்றது எங்களுடைய பிரதேசம் போர் சூழல் காரணமாக பல பொதுமக்கள் இந்த போர் காரணமாக தங்களுடைய உறுதிகளை காணி அனுமதி பத்திரங்களை தொலைத்திருக்கிறார்கள், அல்லது அந்த உறுதி பத்திரங்கள் எடுக்காமல் முடியாமல் இருக்கின்றார்கள். பல பிரதேச செயலகங்களிலையும் இந்த காணி தொடர்பான விண்ணப்பங்கள் நூற்றுக்கணக்கில் தேங்கி போய் கிடக்கிறது. அந்த காணி அனுமதி பத்திரம் வழங்குவது உட்பட பல பிரச்சனைகள் தேங்கி இருக்கிறது. முக்கியமாக இந்த நில அளவை திணைக்களம் ஒரு இன்னும் பழமை வாய்ந்த ஒரு நிலையிலே, அது வசதிகள் குறைந்த ஆளணிகள் குறைந்த நிலையில தான் அந்த நில அளவ திணைக்களம் இருக்கிறது. அந்த நில அளவ திணைக்களத்துக்கு ஒருவர் தன்னுடைய காணி அளக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பிக்கப்பட்டால் பல மாதங்கள் செல்லுகிறது. நூற்றுக்கணக்கான பொதுமக்களுடைய விண்ணப்பங்கள் இந்த நில அளவ திணைக்களத்திலே தேங்கி போயிருக்கிறது. அவர்களிடம் இது தொடர்பாக பேசப்பட்டால் அவர்களுக்கு தேவையான ஆளணி வசதிகள், ஏனைய அவர்களுக்கான பல வசதிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி அவர்களுடைய கிளை காரியாலயங்கள் மன்னாரிலே, முல்லைத்தீவிலே, வவுனியாலும் இன்னும் ஒரு கிளை காரியாலயங்களை திறந்து தரும், அவர்கள் அந்த கிளை காரியாலயங்கள் அமைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான ஆளணி வசதிகள், வாகன வசதிகள், நவீன முறையிலே இந்த நில அளவை திணைக்களத்தை மாற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. காரணம் ஏனென்று சொன்னால் இவர்கள் இந்த நில அளவை செய்யப்படாமலே பலர்களுக்கு பல பொதுமக்களுக்கான இந்த காணி அனுமதி பத்திரங்கள் வழங்க முடியாமல் இருக்கிறது. மற்ற இன்னும் ஒரு முக்கியமான விடயம், பள்ளிமுனை கிராமத்திலே, மன்னார் மாவட்டத்திலே பள்ளிமுனை கிராமத்திலே முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்களினால் 25 பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டம் காணி இன்ற வரைக்கும் கடந்த 20 வருட காலமாக கடற்படையினுடைய கட்டுப்பாட்டுகள் தான் அந்த காணி இருக்கிறது. அந்த மக்கள் சொந்த காணிகளே போக முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த முன்னாள் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட காணியும் வீட்டுத் திட்டத்தை அந்த 25 பொதுமக்களையும் அந்த இடத்திலே குடியமர்த்துவதற்கு கௌரவ அமைச்சர் அவர்களே நீங்களுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கப்பால் இந்த வடக்கு மாகாணத்துக்கும் சரி, அல்லது மன்னார் மாவட்டத்துக்கும் சரி, இந்த புகையிரத பாதைகளை அமைக்கும் போது சில பழமை வாய்ந்த கிராமங்களை ஊடறுத்து செல்கின்ற பாதைகள், அந்த பாதைகளை கவனத்திலே எடுக்கப்படாமல் போயிருந்த நிலையங்கள் அமைக்கப்பட்டதால சில கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஓமந்தை பிரதேசத்திலே பெரிய விளாத்திக்குளம் கிராமம் 300 வருடம் பழமை வாய்ந்த கிராமம். அந்த 300 வருடம் பழமை வாய்ந்த கிராமத்தினுடைய குறுக்காக செல்லுகின்ற அந்த பாதைக்கு நடுவிலே போயிருந்த நிலையத்தை அதை அமைத்தபடினால் அந்த பொதுமக்களுக்கான போக்குவரத்து தடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாற்று பாதைக்கான ஒரு சரியான வழி கூட இதுவரைக்கும் அந்த வழிகள் செய்து கொடுக்கப்படாத நிலைமைதான் இருக்கிறது. ஆகவே இந்த அபிவிருத்தி பணிகள் செய்யும் போது இந்த விடயங்களை கவனத்தில் எடுக்கப்படாமல் செய்ததால இந்த கிராம மக்கள், அதாவது 300 வருடம் பழமை வாய்ந்த பெரிய விளாத்திக்குளம் கிராம மக்கள் இன்றைக்கு பல மைல் தூரம் சென்றுதான் இந்த பாதைக்கு போக வேண்டியிருக்கிறது. இதுக்கப்பால் முருங்கன் பிரதேசத்திலே போலீசார் அதாவது முருங்கன் தபால் நிலையத்துக்கு சொந்தமான கட்டிடத்தையும் காணியையும் கடந்த 20 வருட காலமாக அதை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். முருங்கன் போலீசாருக்கு தபால் நிலையத்துக்கான காணி முருங்கன் பிரதேசத்திலேயே ஒதுக்கப்பட்டு பல வருடங்களாகியும் அந்த தபால் நிலையத்துக்கான காணியையும் கட்டிடத்தையும் போலீசார் அதை கையளிக்காமல் இத்தவரை வச்சு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த தபால் நிலையத்துக்கு சொந்தமான கட்டிடத்தையும் காணியையும் போலீசார் ஒப்படைக்க வேண்டும். ஆகவே இப்படி பல விடயங்கள், அதாவது வடக்கிலேயும் சரி கிழக்கிலேயும் சரி, போருக்கு பிற்பாடு தங்களுடைய உயிரிழப்புகள் சொத்தழிவுகளை சந்தித்த மக்கள் தாங்கள் போர் முடிந்து 7 வருடங்கள் கடந்தும் கூட தங்களுடைய சொந்த மண்ணிலே சொந்த கிராமத்திலே சொந்த காணியிலே வாழ முடியாத நிலைமைகள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஆட்சி மாற்றத்துக்கு தமிழ் மக்கள் மிக முக்கியமான ஒரு பங்காளிகளாக இருந்திருக்கின்றார்கள். உண்மையான நல்லிணக்கம், குறைந்தபட்சம் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களினுடைய நிலையிலிருந்து அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். இதுகள் நிறைவேறாத காரணத்தால் தான் உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் வடக்கிலே தமிழ் மக்கள் பேரவையால் எழுக தமிழ் பேரணி நடாத்தப்பட்டது. அந்த பேரணி வந்து வெறுமனவே தெற்கிலே அரசாங்கத்துக்கோ சிங்கள மக்களுக்கோ சவால் விடுவதற்காக அல்ல, அல்லது ஒரு இனவாதத்தை தூண்டுவதற்காக இல்ல. இந்த போரால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் மீள குடியேற வேண்டும், அவர்களுடைய காணிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும், கைதிகள் காணாமல் போனவர்களுக்கான ஒரு விடுதலை கிடைக்கப்பட வேண்டும், இந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூறித்தான் அந்த போரிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அந்த பேரணியிலே கலந்து கொண்டார்கள். ஆகவே அரசாங்கம் இந்த பொதுமக்களுடைய தேவைகளை, பொதுமக்களுடைய அடிப்படை பிரச்சினைகளை இந்த அரசாங்கம் தீர்த்து வைக்கப்படுமாக இருந்தால் இந்த பேரணிகள் நடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு வராது. இது நாங்கள் வில்லண்டமாக வீணா போய் பேரணியை நடத்த வேண்டும் என்றதுக்காக இல்ல, மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிற வரையும் நாங்கள் இந்த சபையிலே எத்தனையோ தடவை எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம். எதுவுமே அது அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படாத ஒரு நிலையில தான் மக்கள் பேரணியாக செய்ய வேண்டிய நிலைமைகள் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் இந்த மக்கள் பேரணியை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடாத்துவதா நடாத்தல் விடுவதா என்பதை அரசாங்கம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்களும் ஜனாதிபதியும் உங்களுடைய அரசாங்கமும் இந்த பொதுமக்களுக்கான காணிகளை விடுவிக்க வேண்டும். வெறுமனவே ராணுவத்தினுடைய பாதுகாப்பு காரணங்களை காட்டி இந்த காணிகளை வச்சிருக்க முடியாது. அதேபோல் தெற்கிலிருந்து இனவாதம் போடுகிற கூச்சல் இடுகின்றவர்களுக்கு நீங்கள் அடிபணிய கூடாது. உண்மையான நிலையான நிரந்தரமான சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்களுடைய நிலையில இருந்து இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று கூறி விடுவது.
விஜயபால ஹெட்டியாராஜ்
கரு நியோஜகாரக சபாபத்துமணி மா ஸ்துதிவந்தவேன ஒபுதுமாட்ட அப்பே சஞ்சாரக சம்வர்தனா கிறிஸ்தியானி ஆகமிக் கட்டியுத்து கர்வமாத்திய அப்பே கிருதஹஸ்த தேசபால நாயகேக்வன கரு யோ நமரதுங்க மேத்துமா விசின் இதாமத் வேதகத் காலோசித யோஜனாவாக் விசேஷம் இடம் பணத்தட்ட யம் நியோக கீபியாக் எக்கதுக்கரண அவஸ்தாவேதி மா விசேஷம் கருணு கீபியாக் மே கரு சபாவே ඔබතුමන්ලා වෙත ඉදිරිපත් කරන්නට බලාපොරොත්තු වෙනවා. මා හිතනවා ජීවත් වෙච්ච මෙලව බිහි වෙන හැම කෙනෙක්ම අපේ බලාපොරොත්තුවක් තමයි අර සිංහල භාෂාවෙන් පහත රට භාෂාවෙන් කියනවා නම් ගරු නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි ඉපදෙන හැම මිනිහෙකුටම අඩුතරමින් රියන් 4ක් මැරෙන්න භූමියක් තියෙන්න ඕනට කියලා. මේ අපේ නව රජය විශේෂයෙන් ජෝන් අමරතුංග මැතිතුමා ඒ වගේම අතිගරු ජනාධිපතිතුමත් ගරු අග්‍රාමාත්‍යතුමත් අපි සියලු දෙනාම රජයක් හැටියට ඉතාමත් පැහැදිලිව තීන්දුව කළා තියෙනවා. අපේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ පවා අපි සඳහන් කළා තියෙනවා මේ රටේ බිහි වෙච්ච හැම මිනිහෙකුටම උපන් හැම මිනිහෙකුටම අඩුතරමේ සින්නක්කර ඔප්පුවක් දෙන්න කියලා. මට කලින් කතා කර ගරු සිවශක්ති ආනන්දන් මන්ත්‍රීතුමාට පිළිතුරක් දෙන්නට ඕන. මා හිතනවා මේ රජය අපි බලයට පත් වෙනකොට විශේෂයෙන්ම පිට අවුරුදු 5කට 6කට පෙර ආතුව ඇතිවෙච්ච යුද්ධය තුලින් ඉතාමත් කටුක අත්දැකීම් ලැබපු අය ඔබ සියලු දෙනා අපි අවිවාදයෙන් පිළිගන්නවා. මේ කතා කරන මූලාසනයේ ඉන්න නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමා වගේම විපක්ෂ නායකතුමා වගේම மேராட்டே விசேஷம் சிங்கள திரவிட முஸ்லிம் சியலு ஜனகோட்டாஸ்மே இத்தாமத் பாபத்தர யுத்தே துளிம் பெட்டகேவா மம இத்தாமத் சத்துட்டு வேணா முகத மே யுத்தே அவசான் வேலா பலவினி மாசிய துல யாபனே சஞ்சாரி அக்கரமாம் ஏ மே பிசுனு அத்தகையும் பிலிபந்தவ விசேஷம் மே பிலிபந்தவ தாக்கிண்டு மட மதக்க ஏ தவசுல மே பலாலி வகே பிரதேச இவகேம கிளிநொச்சி வகே பிரதேச இவகேம வவுனியாவ எத்தனிங் ஹாட்ட முத்தூர் வகே பிரதேச வல சஞ்சாரிய கரா எதா திபிச்ச தத்துவ அப்படி தக்கா நமுத் மம சத்துட்டுவே பௌகிய கால பரிச்சேதே துல மண் தும்மரக்குத்தர யாபனே பிரதேசியத்தை கியா மே பிரதேச வல ஜனதாவ அத மொன தே கியூவத் விஹிசுனு வெடி உண்ட வலட்ட இவகேம பிப்பிரீன் வலட்ட இவகேம் இத்தாமத் அகாருணிக மினி மெரும் சித்த வச்ச பூமியக் துல அத சாமி பணிவிடிய கிஹில்ல தீனோய் பிரதேச வல ஏனிசா யா பாலனே ஆண்டுவ ஜனவாரி அட்டவேந்தா மேத்திகாரு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மெத்துமா மிரட்டை ஜனாதிபதி பதவியட்ட பத்வீமத் இவகேம் கரு அக்ராமாத்திய ரணில் விக்ரமசிங்க மெத்துமா ஹெட்டியட்ட மேரட்டை ஜனதாவட தீப்பு பொருந்து அப்பி விசேஷம் இஷ்ட கரமிஞான மைத்தன ஏகேதி மம் இத்தாமத் பெஹதிலுவ கியனா கெவிக்கிய காலைய துல மொன சோதனா கராத் மொன விதியட்ட யம் யம் விவேச்சன கராத் அக்கர ஹயதாசகட்ட வேடி பிரமாணியாக மே அஹிம்சக தெமல ஜனதா வெனுவின் லவாதீல தீனவை கேனக ரஜே ஹெட்டியட்ட அப்பி இத்தாமத் பெஹதிலுவ கியன்னட்ட ஓன முகத எதா திபிச்சட வடா லொகு வெனசாக எனிசா தமை அது அது மே ரஜேட்ட பின் சித்த வென்ன தமை மே பிரஸ்னய நிராகரணே வெலா ஜனவார்கி கர்பூதியட்ட பெஹதிலி விசுதுமாக தெண்ட அவசிய கட்டியுத்து கரமிங் இன்னா அப்பி தன்னோ எதா ஒபதுமல்ல சமஹர விலாவட்ட மே நோய் பிதியே இத்தாமத் அகாருணிக தத்தியான்ட முள்ளுனா அது சம்பந்தன் வகை ஜேஷ்ட திரவிட நாயக்கி குட்ட விபக்ச நாயக்கம் லபில ஒபதுமா வகை மூலாசனே நியோஜ காரக சபாபதி கம லபான தரம் வாசனாவாக் லபுனே மாயித்தனோ மே ரஜே யம் பிரதிபத்தியக் நிசைகேனக் இத்தாமத் பெஹதிலுவ மம நிவரதி கரான்டோன் இவகேம் வரதி அவபோத அப்பி தென்னட அவசியன பெஹதிலுவ அப்பட மேக சிங்கள ஜாத்திகே கட்டியட மம் பிரகாச கலியுதுனே போதனே கியனா தென் தகுனின் மே வீரவம்ச மெத்துமாலா வாசுதேவ நாயக்கர் மெத்துவ மைதானி துமனம் மே சங்கீதியாவட போம கமதி தினேஷ் குணார்த்தன மெத்துமால தடிலேச பிரகாச கரமின் யானோ முகத்து மே உத்துர பிதான்ய யானவா ஆய் மே ஏகிய ராஜ்ய கடன் யானவா மே துலிங் மேராட்ட நோய்க் விதிய வினாசேகட யானவா கேல நமுத் அப்பி தன்னோ அப்பி இந்திர கீழையாக் வகே மே ஆண்டுவ மே கணி பிரதிபத்தி அபமல் ரேணுவக தரமியத் வினாஸ்கரான் நேத்துவ சியலு ஜனகோட்டா சொல்ட இதாமத்ம சஹஜீவினிங் இன்னட புல்வம் வட்டா பிட்டாவாக் அப்பி ஹதல தினோ இதம் பிரஸ்யத் எஹமாய் எனிசா அப்பி தன்னோ ஜோன் அமரதுங்க மெத்துமா எதுமா மே இடம் பிலிபந்த அமாத்த பதவிய கணிப்பு எலாவி மா தன்னோ எதுமா இதாமத் பெஹதிலி வேட பிலிவகட்ட யானவா அது ராஜீடம் தீனோ எல்ஆர்சி இடம் தீனோ இவகேம் பலஹத் காரியங் அல்லகின திபென ඇතම් විඩම් තිබෙන මේ කටයුත්ත අද හමුදාවට චෝදනා කරනවා සමහර වෙලාවට හමුදාව අද මොනතරම් සංවේදී මොනතරම් කාර්මික වෙලාද කියලා ඔබතුමාලා දන්නවා මොකද ඒව ඉතාමත් පැහැදිලිව ක්‍රමෙන් ප්‍රමාණිකූලව මේ එක පාට කඳුරු ඉවත් කළා එක පාට අධිආරක්ෂක කලාප වෙනස් කළා මේ රටේ දකුණේ ජනතාවත් ඉතාමත්ම සංසුන්ව තියාගන්නට අපට අවශ්‍යයි අපට දකුණේ ජනතාවත් ඡන්දෙ දුන්නා උතුරේ ජනතාවත් අපට ඡන්දෙ දුන්නා ඒ නිසා තමුන්නාන්සේලටත් ප්‍රජාතන්ත්‍රවාදීවාද ඒ වැඩේ ඒ ඉෂ්ට කළා තිබෙන්නේ මේ කටයුතු පිළිබඳ අපි ඉතාමත් හොඳින් කරන නිසා අපි ගරු අතිගරු ජනාධිපතිතුමාත් සමග ගරු ගායන්ත කරුණාතිලක මැතිතුමා අපි එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ මහා සමුළුවට ගියා මට මතකයි බෑන්කින් මූන් මැතිතුමා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ මහලේ කම්තුමා අපිට ඉතාමත් සුහදව පිළිගෙන ඉතාමත් හොඳින් අපි පිළිබඳ ආගය කරපු හැටි මට මතකයි ඒ වෙලාව ඉතාමත් පැහැදිලිව කිව්වා එතුමා මේ තමන්ගේ ලේකම් පදවියෙන් සමුගන්නට කලින් ලංකාවට ඇවිල්ලා උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවලට ගිහිල්ලා ඇවිල්ලා ප්‍රකාශ කරේ මේ අලුත් රජයේ ශ්‍රී ලංකාවේ ආණ්ඩුව ඉතාමත් මැනවින් මේ ජනවාර්ගික අර්බුදය පිළිබඳ ඉතාමත්ම හොඳින් කටයුතු කරනවායි කියන එක පිළිබඳ අපට සාතිකයක් දුන්නා ඒක මුළු ලෝකෙටම කිව්වා විශේෂයෙන්ම සරණාගතීන් පිළිබඳව ඒ වගේම අපි දන්නවා විවිධ කටයුතු පිළිබඳ සාකච්ඡා කරද්දී එතුමල්ලා පැහැදිලිව තීන්දුව කරා ශ්‍රී ලංකාව ඉතාමත්ම පූර්වාදර්ශයක් ලෝකයට පූර්වාදර්ශ රටක් හැටියට පැහැදිලි කරා එනිසා අපට ප්‍රශ්න තිබෙන ඊනම් ප්‍රශ්න මායිතන ජෝන් අමරතුංග මැතිතුමනි ඔබතුමාට විශාල පුණ්‍ය කර්මයක් බෞද්ධාගම හැටියට ඒකම ඔබතුමා අදහන ආගම හැටියටත් ඉතාමත් වටිනා පුණ්‍ය කර්මයක් මේ රටේ ජීවත් වෙච්ච ලක්ෂ සංඛ්‍යාත ජනතාව අඩි ඉඩම්වල අයිතිය පිළිබඳ ප්‍රශ්න නැගෙනවා ඒ අතරේ මෙරට සංවර්ධනය කරන්න අපට අවශ්‍යකම තිබෙනවා සංවර්ධනය කරනකොට දුම්රිය මධ්‍යස්ථාන ඇති වෙනකොට බස් නැවතුම් පොළවල් හැදි වෙනකොට අධිවේගී මාර්ග ඇති වෙනකොට මේවා අපි දන්නවා ක්‍රමානුකූලව ප්‍රතිපත්තියක් හැටියට යන්න ඕන. දකුණේ අධිවේගී මාර්ගය හදනකොට මා නියෝජනය කරන අක්මීම නාසනය නැතිවන්න කොට්ටාසය තමයි වැඩිම ප්‍රමාණයක් ඉඩම් අත්පත් කර ගැනීම කටයුතු කරේ. සමහරු අධිකරණයට ගියා, සමහරු විරුද්ධ වුණා, සමහරු උද්ඝෝෂණය කරා. නමුත් අද අධිවේගී මාර්ගය යනකොට කොළඹට පැයකින් එනකොට අද කවුරුත් බොහොම සුන්දර ගමනක් යනවා. ඒ අමිහිරි අත්දැකීම් සියල්ල අද අමතක කරලෙනවා. ඒ නිසා අපි දන්නවා ඒ ඉඩම් අත්පත් කර ගැනීමේදී පැහැදිලි විනිවිදභාවයක් තියෙන්නට ඕන. අපි දන්න ඉඩම් අත්පත් කරගෙන එවට වන්දි ගෙවන වගේම ගරු ඇමතුමනි, බොහෝ විට සමහර අවස්ථාවලදී මේ අධිවේගී මාර්ග හදලා යනවා. හැබැයි ඊට පස්සේ වෙන වෙනත් විකල්ප ඵල විපාක භුක්ති විඳිනවා මිනිස්සු. අධිවේගී මාර්ගය ළඟින් යන ඒවට ඉඩම් වලට අහු වෙන අයට වන්දි ගෙවනවා. හැබැයි අධිවේගී මාර්ගයේ අවට ඒ ආසන්න හිටපු ගෙවල් බිත්ති ඉරිතලා ගිහිල්ලා නායයන් වෙලා ඒ වගේම ගොඩනැගි පුපුරලා කඩාගෙන වැටෙන අය පිළිබඳව සැලකුවේ නැහැ. එන් සඳහා සමහර වෙලාවට ලාක් ඒ කමිටුව වගේ වයින් අසාධාරණකම් සිද්ධ වුණ පහුගිය කාලවල. එය තීන්දුව කරෙත් අර අධිවේගී මාර්ග ව්‍යාපෘතියේ ඒ යම් යම් කටයුතු කරපු අයටම සහයෝගය දෙන විදියට තමයි කටයුතු කරේ. එහෙම ඕනතරම් තිබෙනවා. අදත් අභියාචනා ඉදිරිපත් කරමින් අදත් මහා මාර්ග අමාත්‍යංශයට ඒ වගේ තැන්වලින් වන්දි ඉල්ලලා තිබෙනවා. ඒ නිසා මින් ඉදිරියට මේ කටයුතු කරද්දී ඉඩම් අත්පත් කර ගැනීම අවශ්‍යයි. මොකද මේ රටේ සංවර්ධනයක් කරන්න බෑ. අපි දන්නෝ යම් නීති රීති පද්ධතියක් ඕන. හැබැයි ඒක ඉතාමත් පැහැදිලිව නිරවුල් ඒ කටයුතු කෙරෙන්න ඕන. ඒ නිසා මා හිතනවා ඔබතුමාට තිබෙනවා වගකීම දකුණු අධිවේගී මාර්ගයේ දෛදිරියට මාතරේ ඉඳලා හම්බන්තොටට යනකොට, මධ්‍යම කඳුකරයට මේ අධිවේගී මාර්ගය යනකොට, එට අනිත් අනුරාධපුරයට යනකොට, ඒ වගේම රත්නපුරේ වගේ ප්‍රදේශවලට යනකොට අපිට ඉතාමත් පරිස්සමෙන් ඉඩම්වල අයිතිය පිළිබඳ සලකන්න ඕන. සමහරු ඉඩම් භුක්තිය අපි දන්නවා පෞරාණික තමන්ගේ උරුමයේ තිබිච්ච ඉඩම ඒක රුපියල් 7 වලට ඒව මං හිතනවා ලඝු කරන්න පුළුවන් කමක් නැහැ. තමන් ඉපදිච්ච භූමිය, තමන් මැරෙන භූමිය, ඒ මිනිස්සු පර්චස් 10 දෙනකොට ඒ මිනිස්සුගේ භූමියේ පර්චස් එක දීම නෙමෙයි, පර්චස් එකේ වටිනාකමට පර්චස් එක දීම නෙමෙයි, ඒ මිනිස්සුන්ට වටිනකමක් තිබෙනවා. තමන්ගේ අම්මා තාත්තා හදපු ඒ වගේ මේ භූමියෙන් යනකොට, ඒ වගේ වෙනත් තැන්වලට යනකොට ඒ අයට ඒ භූමිය පිළිබඳව වටිනකමක් වගේම ඒ අයට අර ලඝු කරන එහෙම නැත්නම් අර තක්සේරු කරන මුදල පමණක් නෙමෙයි එයට යම් වටිනාකමක් දෙන්න ඕන. ගරු නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි, තව විනාඩියක් දෙන්න මට මේ කාරණිය සම්බන්ධව. අවසාන වශයෙන් මම කියන්නට ඕන ඇමතුමාට හොඳ ෘතහස්ත දේශපාලනඥයෙක් හැටියට ඔබතුමාට හොඳ පළපුරුද්දක් තිබෙනවා. මේ සභා ගර්භය තුල පෞගේ ගෙවි ගිය මහිතන්නේ දශක 3-4කට ආසන්න කාලයක් මේ සභාව හිටපු කෙනෙක් හැටියට මේ අර්බුද පිළිබඳ මේ ප්‍රශ්න පිළිබඳ හිතාමත් හොඳින් දන්න. ඒ නිසා ඔබතුමාගේ ඉඩම් ප්‍රතිසංස්කරණ කොමිසම මම සභාපතිතුමා ගැන ආගේ කරනවා ඉතාමත් හොඳින්. පෞගේ කාලය තුල විනාශ කළ ඉඩම් තොට්ටුවට දෙකද දීලා ඉඩම් මංකොල්ල වෙච්ච ඇතම් තැන්වල අද නිරවුල් කරගෙන යන මගේ ආසනය හොඳම උදාහරණයක්. වලහන්දුව එක්කම ඒ ප්‍රදේශවල ඉඩම් වලට අද නිවැරදි වටිනකමක් දීලා ඒ පිළිම නිරවුල් කරමින් යන ඔබතුමා. ඒ නිසා මම ඒ වගේ ඉතාමත් හොඳ නිලධාරීන් අවශ්‍ය වෙනවා. අපි දන්න ඔබතුමාගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල සහ අනිකුත් ඒවා කටයුතු කිරීමේදී ඉඩම් කොමසාරිස් දෙපාර්තමේන්තුව සමාවෙන විනාඩි භාගයක් ඔබතුමාගේ ඉඩම් කොමසාරිස් කාර්යාල වගේ තැන්වල දිට්ටි කටයුතු සිද්ධ වෙනවා. ඒ නිසා මම ශක්තිය ලැබේවායි කියලා ප්‍රාර්ථනා කරමින් සමා වෙන්න මට මේ අවස්ථාව ලබා දීම දැන් ස්තුතිවත් වෙමින් මගේ කතාව අවසන් කරන ස්තුතියි.
ඔබතුමනි නෙන්රි අද මේ ඉඩම් අත්පත් කර ගැනීමේ පන්තියර්ථයේ නියෝග සාකච්ඡා කරන වෙලාවේ කිරියල්ල ඇමතුමා සභානායකතුමා අත්‍තරම කාරණාවක් නොදැනුවත්වම වගේ ලිදරව් කළා. එතුමාගේ කතාවේ කිව්වේ මේ මිනිස්සු ඉඩම් පරිහරණය කිරීමට අවසරයක් නැතුව ඉන්න. මිනිස්සුන්ට ඉඩම් උගස් තැබීමට අවසරයක් නැතුව ඉන්නවා, ඒවා අයිතිය නැති නිසා. මිනිස්සුන්ට ඉඩම් විකුණන්න බැරුව ඉන්නවා, ඒවා අයිතියක් නැති නිසා. එතුමා ඒව හඳුන්වන්නේ ඉඩම් පරිහරණය කිරීම ඇති. මම නම් පරිහරණය කිරීමේ කියලා අදහස් කරේ ඉඩම්වල ප්‍රයෝජනය ගැනීම. ඉඩම්වල ප්‍රයෝජනය ගැනීමට අමතරව මිනිස්සුන්ට ඉඩම් විකුණන්න උකස් කරන්නත් අයිතියක් දෙන්නේ කියන ඒ කතාව තුළ ගැඹී තිබෙන්නේ ඇත්තටම මේ මිනිස්සුන්ට ඉඩම්වල අයිතිය දෙන බවට හා දීම සඳහා කටයුතු කරගෙන යන බවට මේ ආණ්ඩුව ප්‍රකාශයක් කළා තියෙනවා. එයි යටි ආරමුණ ඊටාම දැන් හොඳින් පැහැදිලි වුණා. යටි ආරමුණ මේ මිනිස්සුන්ට වමනා වුණාම ඉඩා මුගස් තියන්න, වමනා වුණාම විකුණන්න, වමනා වටපිටාව හදා දීම තමයි මේ අයිතිය ලබා දීමේ යටි ආරමුණ. මම කියන්න මම අයිතිය ලබා දෙනවට පක්ෂයි. නමුත් මට තියෙනවා ඒකට ආගන් රයිඩරේ මේ මිනිස්සුන්ගේ ඉඩම් උකස් තියන්න වුණොත් අක්කර භාගයට අඩු ඉඩම් ගැන මං කතා කරා. බිම්කඩක් මේ මව්බිමේ මිනිහෙක් තමන්ටේ කියලා තියාගෙන හිටියොත් ඒ ඉඩම තමන්ට උකස් කරන්න තරමට අවශ්‍ය වුණොත් මොනවාරි වමනාවක් වෙලා ඒ උකස බේරගන්න බැරි වුණොත් ඒ මිනිහට ඒ ඉඩමේ මිනිහා අහිමි වෙනවා, ඒ පොල්ට අහිමි වෙනවා. අන්න ඒක වළක්වන්න ඕන. ඒක වළක්වලා ඒ ඉඩම පෝසතුන්ගේ එකතු වෙන ඉඩම් ගොන්නට තවත් එකතු වෙන ඉඩමක් බවට පත් වෙන්න නොදී අපි ඒක ගන්න ඕන ඉඩම් බාරයකට. ටුවලෑන් ට්‍රස්ට් මේක ඉන්දියාවේ කරගෙන යන වැඩක්. ඉඩම් බාරයකට අරගෙන ඊළඟට නැවතත් ඒ මනුස්සයාට පුළුවන් වුණොත් මේ ඉඩම් බාරයෙන් තමන්ගේ නැති වෙච්ච ඉඩම් කොටස යම් දවසක ආපහු ගන්න, එමිණට ඒ බිම් කඩ ගන්නට ඉඩක් තිබෙන්නට ඕන. එහෙම නොවෙන්න පුළුවන්. නමුත් යම් ඉඩම් කොටසක් ඔහුට ගන්න හැකි වෙන පරිදි හැකියාවක් මතුවෙනකොට ඉඩම ගන්න සාධාරණ මිලකට පුළුවන් වෙන්න ඕන. ඉඩම් වෙළඳ පොලේ මිලෙන් පිට තමුන්නාසලා ආදන්නේ මේක ඉඩම් වෙළඳ පොලට යවන්න. එතකොට මේ ඉඩම් වල
එහෙම අවසාන තීරණයක්
නෑ. නෑ නෑ මම දන්නවා ඒ උනාට මොකද කරන්න
යනවා, කොයි විදිහට කරන්න ඕනේ
කියලා. නෑ නෑ ඉඩම් වෙළඳ පොලක් ඇති කරන්න තමුන්නාසලා හදන්නේ. එමගින් මොකද්ද කරන්න හදන්නේ? මේ කුඩා ඉඩම් තිබෙන මිනිස්සු ඉඩම් තමන්ගේ විකුණලා ඊළඟට ක්‍රමානුකූලව අපි 1972 කරපු ඉඩම් ප්‍රතිසංස්කරණය තමුන්නාසලා අපිට හරවන්නයි යන්නේ. එදා අපි ඉඩම් අරගෙන ඉඩම් නැති මිනිස්සු අතරේ බෙදුවා. අද තමුන්නාසලා කරන්න හදන්නේ ඒ බෙදු ඉඩම් ක්‍රමානුකූලව ගොඩ ගැහිලා කීප දෙනෙකුගේ අතට යන ආකාරයට ඉඩම් වෙළඳ පොලක් ඇති කරන්නයි. ඒ නිසා මම කිව්වේ උකස් කරන්න හරි විකුණන්න හරි කවුරු හරි යනවනම් අපි ඒක ඉඩම් බාරයකට ගන්නට ඕන. ඊට පසුව ඒ මිනිසුන්ට නැවත ඉඩම් කැබැල්ලක් ගන්න ඕන වුණාම වෙළඳ පොලේ මිලට නෙවෙයි අර ඉඩම් බාරයේ විශේෂ මිලට ඉඩම් කැබැල්ලක් ගැනීමට අයිතියක් තිබෙන පරිදි නීති සකස් කළ යුතුයි. මා හිතන්නේ අපේ නීති විද්‍යාලයේදී අපි අරමුණු කරගත්තු ඒ සමාජ ප්‍රජාතන්ත්‍රවාදය අපි අරමුණු කරගත්තු ඔබතුමා හා අපි එකම කාලයේ ඉඳිද්දී අරමුණු කරගත්තු සාධාරණ සමාජය හැදෙන්න යන්නේ එහෙමයි. ඒ සාධාරණ සමාජය හැදෙන්න නම් මේ ඉඩම් පරිහරණය කියන එකේ අර්ථය මිනිසුන්ගේ අවසාන වශයෙන් තමන්ට ඉඩම අහිමි නොවන අයිමේ වුණත් නැවත ඉඩම් කැබැල්ලක් ගැනීමට සාධාරණමයට හැකි වෙන තැනකට ගෙනෙන්නට ඕන. දැන් බලන්න රජයේ සේවකයෙක් වුණොත් ඔහුට ඉඩම් කැබැල්ලක් අද ගන්න පුළුවන්ද? තියෙන ඉඩම් මිල මට්ටම අනුව ඈතම පළාත්වලට ගියත් මිනිස්සුන්ට ඉඩම් වල මිල අද ඔරොත්තු දෙන්නේ නැහැ සාමාන්‍ය ආදායම් තියෙන මිනිස්සුන්ට. ඉතින් සාමාන්‍ය ආදායම් තියෙන මිනිස්සුන්ට ඉඩම් කැවැල්ලක් අරගෙන ගෙයක් හදාගන්න ඕන නම් ඒකට අපිට උදව්වක් දෙන්න වෙනවා. ඒ තමයි සාධාරණ මිලකට ඉඩම් විකිනෙන්න පුළුවන් ඉඩම් බාරයක් හදන්නට ඕන. මේ මහා ඉඩම් ප්‍රමාණයක් ආණ්ඩුව සතුව තියෙනවා. මේවා ඉඩම් බාරයක් තුළ මේ මිනිස්සුන්ට වැඩි මුදල් වියදම් කරන්න හයිය හත්තිය නැති මේ සාමාන්‍ය ආදායම් මට්ටමේ ඉන්න මිනිස්සු හැමෝන්ටම මේ මව්බිමේ බිම් කැබැල්ලක අයිතිය ලබා ගැනීමේ හිමිකම අපි ආරක්ෂා කරන්න ඕන. මොකද්ද අපිට තිබෙන ලොකුම දේ? අපේ මේ මව්බිමේ අපි ඉන්නා වූ බිම් කඩ. මේ බිම් කඩක් ගේපැලක් හදාගන්න හැම මිනිහෙකුටම ලබා දෙන එක නේද අපේ බලාපොරොත්තුව? එහෙම නැතු මිනිහ එක උකස් කළා ඒක විකුණලා එමිනියට ඉඩමක් නැති පවුලක් බවට පත්කරන එක අපේ අරමුණද? ඒ නිසා මේ ගෙපැලකට බිම්කඩක් කියන ඒ අදහස උඩ අපි මේ රටේ සියලුම දෙනා ඉඩම් කැබැල්ලක අයිතිය තියෙන ජන සමාජයක් බවට පත් කරන්න ඕන. ඉඩම් නැති පවුල් වලින් සමන්විත ජන සමාජයක් නොවේ. ඉඩම් කැබැල්ලක හිමිකම තිබෙන ජන සමාජයක් බවට අපි පත් කරන්න ඕන. දැන් අපි ගත්තාම මේ ඉඩම් නැති උදවිය ඉන්නවා, කිසිසේත්ම ඉඩම තිබෙනවා අයිතියක් නැති උදවිය ඉන්නවා. දැන් අපේ ඇලියගොඩ චන්ද කොට්ටාසේම 300ක් විතර පවුල් ඉන්නවා, ඉඩම් කැබැල්ලක් නැහැ, හිමිකම නෙමෙයි, ඉඩමක භුක්තියක් නැහැ. කාගේ හෝ ඉඩමක තමන්ට අඳ ගොවිතැන කරන්නවත් ඉඩම් කැබැල්ලක් නැහැ. මේ මිනිසුන්ට මේ මහ පොළවේ දරුවන් වීමට නම්, මේක ඔවුන්ගේ මව්බිම නම්, ඔවුන්ට ගෙපලකට බිම් කඩක් අපි ලබා දෙන්න ඕන. ඉඩම් මිලදී ගන්න මුදල් අතේ වත්කම නැත්තම් ඒ මිනිස්සු වෙනුවෙන් රජය නොමිලේ ඉඩම් කැබැල්ලක් ලබා දිය යුතුයි. එහෙම නැත්නම් ඉතාදිකු කාලයකට ඒ ඉඩමේ තක්සේරු වටිනාකම ටිකින් ටික ගෙවීමේ අයිතිය ඔවුන්ට ලබා දිය යුතුයි. දැන් අපේ රත්නපුර දිස්ත්‍රික්කයේත් ඒ වගේ හැම ආසනයකම ඉඩම් කැබැල්ලක් නැති මිනිස්සු ඉන්නවා. දැන් තමුන්නාසෙල කතා කරන්නේ ඉඩම තිබෙනවා, ඉඩමේ පදිංචි, ඉඩම භුක්ති විඳිනවා, අයිතිය නැහැ. අන්නේ අයිතිය දීමේ ප්‍රශ්නය. මම ඒක වෙනම කතා කළා. දැන් මම කතා කරන්නේ ඉඩම් කැබැල්ලක් නැති මිනිස්සු ගැනයි, තමන්ගේයි කියලා කියන්න. අන්නේ මිනිස්සුන්ට මේ මහ පොළොව ගැන තියෙන අයිතිය, මේ රටේ භූමි පුත්‍රයෝ නම් බිම් කැබැල්ලක් අපි ලබා දිය යුතුයි. ඒ සඳහා වැඩපිළිවෙලක් අවශ්‍යයි. අපි ඒ වැඩපිළිවෙල ගෙනිච්චා. අපි ඉඩම් ගණනාවක් අඳුනගෙන ඒවා වැසියන් අතර බෙදා දීම සඳහා වෙන් කරගත්තා. නමුත් ඒවායේ අර අත්පත් කරගැනීමේ ක්‍රියාදාමය ඉතා හෙමින් සිදුවෙන නිසා දැන් අවුරුදු ගණනාවක් තිස්සේ එම ඉඩම් අත්පත් කරගැනීමේ කටයුතු අවසන් වෙලත් නැහැ, මිනිස්සු අතර බෙදීලත් නැහැ. නමුත් ඒවා හඳුනගනි ඉඩම් අත්පත් කරගැනීමට නියමිතව තිබෙනවා. ඉඩම් 14ක් ඒ වගේ තියෙනවා මම දන්නා වූ. ඒවා නම් කරලා මේවා ඉක්මන් කරවා ගන්නට අපි එදා ඉඳන් වැඩ කරගෙන යනවා. නමුත් මේ තිබෙන්නා වූ ක්‍රියාදාමයේ ඉතා හිමින් යන්නේ. ඒ නිසා මම තමුන්නාසේකින් ඉල්ලනවා අර කෙලින්ම භුක්තිය ලබාගෙන ඒවා බෙදා දීලා මිනිසුන්ට ඒවා පරිහරණය කරන්න ඉඩ දීලා අත්පත් කර ගැනීම හා ඔවුන්ට ඒකේ අයිතිය පැවරීමට මෙතෙක් දෙන්නේ බලපත්‍රයක් මොකක් හරි ලබා දීමේ ක්‍රියාදාමය දෙවනුව කරන්න පළමුව බුද්ධිය දෙන්න. දැන් මේ වතුකම්කරුවන් ගැන ප්‍රශ්නයක් ඒකයිනේ. මේ වතුකම්කරුවන් අවුරුදු 200කට වැඩි කාලයක් වාල්කම් කරනවා මේ රටේ. ඒ මිනිස්සුන්ට බිම් කඩක් තියෙනවද? ඒ මිනිස්සු මේ රටේ භූමි පුත්‍රයෝ හැටියට බාරගත්ත පුරවැසියෝ හැටියට. නමුත් මේ මහ පොළොවේ ඔවුන්ට බිම් කඩක් නැහැ. ඔවුන් අකර දහස් ගානක තමන්ගේ මුළු ජීවිත කාලය පරම්පරා ගණනාවක් වේසිලා වැඩ කරලා ඒ පොර සරුසාරවත් කළා, ඒවා වැවිලි වලින් සමන්විත කළා. අද මේ රටට විශාල ආදායමක් ගෙන දෙන. නමුත් ඒ මිනිස්සුන්ට දෙනවයි කිව්ව පට සතතාවම නැහැ. දැන් හදනවා ගෙවල් හදලා දෙන්න. ඔය වැඩේ කරන්න ගියොත් මම කියන්නම් තමුන්නාසේට හරියටම සතවර්ෂයකුත් යාවි. ඒක අපේ අත්දැකීමෙන් අපි දැකලා තියෙනවා. ගෙවල් හැදීම ගැන මේ වතුකම් කරුවත් ඒ කතාව ඕන නැහැ. ඒ මිනිස්සුන්ට පර්චස් හත දෙන්න, ඒ මිනිස්සුන්ට බුද්ධිය දෙන්න. පර්චස් හත ඒ මිනිස්සු ගේ හරි මොකක් හරි හදාගනීවි. ඒ යුක්තිය ඉටු කරන්නේ කියන්න මේ අවස්ථාවක් කරගන්න මම බලාපොරොත්තු වෙනවා. පැල්මඩුල්ල දක්වා නැත්නම් රත්නපුරේට මේ අධිවේග මාර්ගයක් හදන්න යනවා. ඒ අධිවේග මාර්ගය හදන්න යන පිළිවෙල ගැන මිනිස්සුන්ගේ නොසතුටක් හා වික්ෂිප්ත භාවයක් තිබෙනවා. මිනිස්සු අහනවා මේ කොහොමද වෙන්නේ? උමං හරහා යනවද? උමං හරහා යනකොට අපේ ඉඩම් වලට ඒ නිසා ස්ථාවර භාවයක් ඇති වේවිද? මේ වගේ බියසක බොහෝසේ මතුවලා තියෙනවා. තමුන්නාසේට මම කියන්න ඕන මේ අධිවේග කටයුත්තක් වෙනුවෙන් බිම් වෙන් කරනකොට මිනිසුන් ඉස්සෙල්ලාම දැනුවත් කරන්න ඕන. මේ දැනුවත් කිරීම මහජන මහජන සම්බන්ධතාවයේ නිසියාකාරයට ඇතිකරගෙන මිනිසුන්ගේ දැනුවත්කම විශ්වාසය මිනිසුන්ගේ එකඟත්වය මේ වැඩපිළිවෙලට ලබා ගනිමින් තමයි මේ ක්‍රියාදාමයෙහි නියැලෙන්නට ඕන. නිලධාරීවාදී විදිහට නෙවෙයි කියන එක ඔබතුමා විසින් දිය යුතු උපදෙස් දිය යුත්තන්ට උපදෙස් ලබා දෙන්නේ කියා මා ඉල්ලා හිටිනවා. ඊළඟට මේ විදේශිකයින්ට මේ රටේ අපි තහනම් කළ තුන ඉඩම්වල අයිතිය ගන්න එක. දැන් තමුන්නාසේලා විදේශිකින්ට මේ රටේ ඉඩම් අයිතිය ගැනීමට ඉඩ සලස්සන්න යනවායි කියලා තමුන්නාසේලාගේ ප්‍රකාශවල තිබුණා. එහෙම ඉඩ ලැබුණොත් මේ ලෝකයේ ඉන්න විශාල පොහොසත් විදේශිකයෝ ඇවිල්ලා මේ රට තුළ තිබෙන සියලු ඉඩම්වල අයිතිය මේ විදේශිකින් අත්පත් කරගන්නකොට අපි විදේශිකින් බවට පත් වෙවි අන්තිමට බලාගෙන යනකොට.
මම
කිව්වේ ප්‍රකාශයක් කළා ගිය අයවැයේදී. ඒ වගේම අගමැතිතුමා ප්‍රකාශයක් කළා මේ පාර්ලිමේන්තුවට. ඒ වෙලාවේ කිව්වා මේ විදේශිකයින්ට උනත් මේ රටේ ඉඩම් ගැනීමේ අයිතිය අපි දෙන්න ඕනේ කියලා සංවර්ධනය වෙනුවෙන්. අන්තිමට සංවර්ධනය තියේවි ඉඩම් අපට නැති වේවි. සංවර්ධනය තියේවි ඉඩම් මේ රටේ ජනතාවට නැති වේවි. ඉඩම් ඔක්කොම අන්තිමට විදේශිකයන්ට හිමි වේවි. අපි ඉඩම් නැති පුරවැසියන් බවට මේ රටේ පත්වේවි. එවැනි තැනකට නොයන්නට අපි තීරණයක් ගත යුතුයි පැහැදිලිව. ඒ තිබුණු තහනම එහෙම තියෙනවා අයිතිය බෑ. යම් ව්‍යාපෘතියක් වෙනුවෙන් ඔවුන්ට බදුකරයක් ගන්න පුළුවන්. ඒක අපි කවුරු පිළිගන්නවා. දැන් බදුකරේ දත් තිබුණා නෙමෙයි මේකයි අලුත් දෙයක් නෙමෙයි. බදුකරයේ දත් තිබුණා. ඒ බදුකරයේ දෙනකොට අපි 15%ක බද්දක් අය කළා අතිරේක. බදුකරයක් ගන්නකොට ඊනමක එක පුත්තලික ඉඩමක් වේවා රජේ ඉඩමක් වේවා 15%ක බද්දක් ගැහුවා. ඒ බද්ද අයින් කරන්න ඕනේ කියලා තමුන්නාසේලා ගිය කැබිනට් රැස්වීමේදී තීන්දු කළා. ඒකින් වෙන්නේ මේ රටේ ඉඩම්වල අයිතිය මේ රටේ ඉඩම්වල භුක්තිය විදේශිකයින්ට ලබා ගැනීමේදී මේ රටට ලැබෙන්න ඕන අයිතිය නොලැබී යාමයි. මම කියන්නේ තමුන්නාසේට
අයින් කර ගැනීමේ තීරණයක් ආවේ නැහැ.
එහෙම තිබුණයි කියලා පත්‍රෙ තිබුණා.
යෝජනාවක් තියෙන්නේ නැති නමුත් තාම තීරණයක් නැහැ.
මම සතුටු වෙනවා තමුන්නාසේකට විරුද්ධව පෙනී හිටියයි කියලා කියනවා නම් තමුන්නාසේගේ නීති විද්‍යාලයේ ඉතිහාසයේ මතක් කරගෙනවත් ඒවට විරුද්ධව පෙනී හිටින්න අපි ගිය පෙළපාලිවල හඬ එම කියන්න දෙන්නේ සභාපතිතුමා මට ඉවර කරන්න කියනවා. මම එක දෙයක් කියලා ඉවර කරනවා. මේ රජය අවශ්‍ය මේ රජය ගෙන එන ඉඩම් පිළිබඳ වැඩපිළිවෙල ඉක්මන් කළ යුතුයි. දැන් මට ඇහුණා උතුරේ හඬ, මට ඇහුණා යුද්ධයට පෙර, මට ඇහුණා නැගෙනහිර හඬ. යුද්ධයට පෙර තිබුණු තත්වය යුද්ධයට පසුව නැහැ. ඉඩම්වල පදිංචි, ඉඩම්වල භුක්තිය. ඉතින් සංඉන්දියාවේ මූලික දේ ඒකනේ. මේ වෙන වෙන කතන්දර කිය කියා දිග ප්‍රකාශන සම්මන්ත්‍රණ තවත් පැත්තෙන් නොයෙකුත් මණ්ඩල නොයෙකුත් ආයතන මේ ඔක්කොටම වඩා තමුන්නාසේගේ අමාත්‍යාංශයේ අතතේ මේ යුද්ධයට පෙර තිබුණු තත්වයට මේ ඉඩම්වල අයිතිය මේ ඉඩම්වල පදිංචිය නැවතපත් කිරීමට ඔබතුමාට තියෙන විශේෂ වගකීම ඉටුකල යුතුයි.
ජනාධිපතිතුමා ඒ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරගෙන
යනවා. ජනාධිපතිතුමා එසේ කරන්නට උවමනාය කිව්ව බව මම පිළිගන්නවා. මම කියන්නේ මෙය විටින් විට කරන දෙයක් නෙමෙයි. මෙය දිගින් දිගටම කරගෙන ගිහිල්ලා යම් අවසානයක් තියෙන්නට ඕනේ. යම් අවසානයක් තියෙන්න ඕන යුද්ධයට පෙර තිබුණු තත්වයට මේ ඉඩම්වල පදිංචි මිනිස්සුන්ගේ ගේන්න. ඒක තමයි සංහිඳියාවේ මාවත. ඊළඟට ජීවනෝපාය. ඒ වගේම මිනිස්සුන් ගියතිසල වියෝය.
ඒවා
අපි කළා. දැන් තමුන්නාසේලා
තිබෙන්නේ
ඉතුරු හරිය කරන්නයි. එසේය සභාපතිතුමනි, මම අවසන් කරනවා මගේ කතාව. අපේ පළාත්වල ඉඩම් නැති මිනිස්සුන්ට ඉඩම් ලබා ගැනීම සඳහා මේ තිබෙන්නා වූ ඉඩම් අත්පත් කර ගැනීමේ ක්‍රියාදාමයේ තිබෙන්නා වූ ප්‍රමාදයන් අවසන් කරන්නට ඔබතුමා කටයුතු කරන්නයි කියා ඉල්ලමින්ම න්‍යාය වෙනවා.
තැන්කියු ගෞරව සල්මන්, උங்களுக்கு 5 නිමිටங்கள்.
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මගේ කතාව පටන් ගන්න ඉස්සෙල්ලා ගරු වාස්දේව නානායකාර මන්ත්‍රීතුමා ප්‍රකාශ කරා අදට විදේශිකයින්ට ඉඩම් ශ්‍රී ලංකාවේ ඉඩම් මිලදී ගැනීමට හැකියාවක් නැහැ කියලා. මම කියන්න කැමතියි එහෙම තහනමක් අදට නැහැ. ඒ පනතේ විධිවිධාන 90% 49% කොටස් හිමි තියනවා නම් විදේශීයකෙකුට ශ්‍රී ලංකාවේ 51%ක් අයිතිය සහිතව ඉඩම් මිලදී ගැනීමේ හැකියාවක් තියෙනවා විදේශිකයෙකුටත්. එසේ කියලා මෙම රෙගුලාසි ඉදිරිපත් කරමින් ගරු අමාත්‍යතුමා එතුමාගේ අමාත්‍යංශය පිළිබඳව හොඳ විස්තරයක් කරා එතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මා කරුණු දෙකක් හෝ තුනක් වමනයි ප්‍රකාශ කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. මේ ගරු සභාව මාස කිහිපයකට පෙර සම්මත කළ කාලාවරෝධී විශේෂ විධිවිධාන පනතක්. මේ පනතෙන් බලාපොරොත්තු වුණේ යුද්ධ සමයේදී ජනතාවගෙන් අහිමි වෙච්ච ඉඩම් ඒ පුද්ගලයින්ට නැවත ලබා ගැනීමට මේ කාලාවරෝධී නීතිය බලපෑම ඉවත් කරන පනත් කෙටුම්පතක්. නමුත් ඒ පනතේ 5 වෙනි වගන්තිය අනුව ගරු අමාත්‍යතුමනි, මේ අධිකරණ අමාත්‍යතුමා ඉදිරිපත් කරේ මෙම පනත අනුව රජයේ ඉඩම් ප්‍රදාන හෝ රජයේ ඉඩම් ආඥා පනත යටතේ කරන ලද ප්‍රදානවලට යටත් ඉඩම් වලට මෙම ඉඩම්වල හිමිකරුවන්ට මෙම වරප්‍රසාද හිමි වෙන්නේ නැහැ. මම පනත විවාදය කරන අවස්ථාවේදීත් මේක මතු කරා. ඉතින් මෙම නිසා මේ ඉඩම් අයිතිය භුක්ති අහිමි වෙච්ච විශාල පිරිසකට මේ පනතේ වරප්‍රසාදය ලබා ගන්න බැරි වෙන නිසා කරුණාකර මා ඉල්ලා සිටිනවා මේ සම්බන්ධයෙන් අවධානය යොමු කරන්න කියලා. ඒකම ගරු අමාත්‍යතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා මේ පනත ඉදිරිපත් කරත් මේ පනත යටතේ ඒ සහනය ගන්න ඒ පුද්ගලයන් උසාවියක් ඉදිරියට යන්න ඕනි. සාමාන්‍ය රෙගියුලර් කෝට් එකක් ඉදිරියට ගිහිල්ලා තමයි මේ අයිතිය ලබා ගන්න පුළුවන්. නමුත් අවාසනාවකට වගේ නඩු ප්‍රබාලීමේ ආදී කරුණු නිසා මං ඉල්ලා සිටිනවා කරු අමාත්‍යතුමනි, දකුණු අප්‍රිකාවේ තියෙනවා නීතියක් 1994 පනවපු There is an act in South Africa called Restitution of Land Rights Act. So මේ පනත යටතේ Land Claims Commission සභාවක් පත් කළා. මේ වගේ කරුණු එම පනත යටතේ ඉඩම් අහිමි වෙච්ච ජනතාවට පහසු ක්‍රමයක් ඇති කරලා තියෙනවා. මම ඉල්ලා සිටිනවා ගරු අමාත්‍යතුමාගෙන් ලංකාවෙත් මේ සවුත් ඇෆ්‍රිකන් දකුණු අප්‍රිකානු ක්‍රමය අනුව මේ රෙස්ටිටියුෂන් ඔෆ් ලෑන්ඩ් රයිට්ස් කියන පනතක් සම්මත කිරීමට මූලික පියවර ගන්නවා නම් වඩා හොඳයි කියලා. ඒ වගේම මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ ඉඩම් ශ්‍රී ලංකාවේ ව්‍යවස්ථාව අනුව අපිට මූලික අයිතිවාසිකමක් නැහැ ඉඩම් වලට හෝ දේපළ වලට. එම නිසා අපි සතු ඉඩමක් ඔය ඉඩම් අත්පත් කර ගැනීමේ පනත යටතේ රජයට පවරා ගැනීමේ හැකියාව තියෙනවා. ඉතින් මා ඉල්ලා සිටිනවා මෙහෙම පවරාගත් ඉඩම් සමහර අවස්ථාවලදී නැවත ඒ පුද්ගලයාට බාර දීමේ හැකියාවක් තියෙනවා. මම හිතන්නේ පනතේ 39A කියන වගන්තිය යටතේ You can divest the land that has been already acquired for public purposes. මෙම නැවත පැවරීමේදී ගෞරව අමාත්‍යතුමා
පුරණේවඩම ඉදක.
එම නිසා එම අවස්ථාවේදී ගෞරව අමාත්‍යතුමනි ඔබතුමාට කරුණු ගණනාවක් සැලකීමට ගැති යුතු වෙනවා. එම නිසා මම ඉල්ලා සිටිනවා මෙම නැවත ඉඩම පැවරීමේදී ගැති යුතු කරුණු පිළිබඳව නැවතවරක් සලකා බලන්න කියලා. ඒ වගේම තව එක කාර්යයක් ඉඩම් සංවර්ධන පනතේ යටතේ ප්‍රධානයක් දුන්නාම ඒ ප්‍රධානයේ හිමි තැනත්තාට ඒක පවරන්න පුළුවන් වෙන කෙනෙකුට. නමුත් ඒ පුද්ගලයා පවරන්න නැතුව මිය ගියොත් කාන්තාවන්ට එම ප්‍රධානයේ ඒ බලපත්‍රයට හිමිකම් කිරීමේදී යම් වෙනස්කමකට භාජනය වෙනවා. There is a discrimination with regard to succession or title to land grants. That's in the Schedule 3 of the Land Development Ordinance. එම නිසා මාගුරු අමාත්‍යතුමනි ඔබතුමාට ඒ සම්බන්ධයෙන් පියවර ගන්න කියලා ඉල්ලා සිටමින් මා කතාව අවසන් කරනවා.
Thank you very much, Gaurava Alisar Maulana.
Bismillahir Rahmanir Rahim. Gaurava Pradikulikalin Thalaivar Avargale, Indraya Amarvile Kani Kolludal Sattathin Keelulla Kattalaiyai எமது சுற்றுலாத்துறை அபிவிருத்தி மற்றும் கிறிஸ்தவ மத அலுவல்கள் அமைச்சரும் காணி அமைச்சருமான ஒரு சிரேஷ்ட கௌரவ அமைச்சரான ஜோன் அமர்துங்க அவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த அமர்விலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கௌரவ பிரதிக்குழுக்களின் தலைவர் அவர்களே, எமது நாட்டில் இடம்பெற்ற கடந்த 30 வருடகால யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து தங்கள் குடியிருப்பு காணிகளையும் விவசாய நிலங்களையும் இழந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது சொந்த காணிகளை பெற்றுக்கொள்வதில் இருந்த தடைகளை சட்ட ரீதியாக நீக்கும் வண்ணம் 1983 மே மாதம் தொடக்கம் 2009 மே மாதம் வரையிலான காலத்தை மையப்படுத்தி அண்மையில் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட ஆட்சி உரிமை சட்ட மாற்றம் வழிசமைத்துள்ளதை இட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக எனது நன்றிகளை நல்லாட்சி அரசாங்கத்திற்கு முதல் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேற்படி விசேட சட்டம் மூலம் உரிமங்களை கொண்ட தனியார் காணிகளுக்கு மட்டுமே உரித்துடையதாக அமைந்துள்ளது. இக்காலத்தில் அநேக காணிகள் பயங்கரவாத நிலைமைகளை பயன்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகளின் அச்சுறுத்தலுடன் பலாத்காரமாக கைமாற்றம் செய்யப்பட்டுள்ளதையும் இந்த சபை கவனத்தில் கொள்ள வேண்டும். கைமாற்றத்தின் போது சில காணி உரிமையாளர்களுக்கு மிகச் சிறு தொகை பணம் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. சிலருக்கு எவ்வித பணமும் வழங்கப்படாது, உரிமை மாற்றத்திற்கான கையொப்பம் மாத்திரம் பெறப்பட்டுள்ளது. மக்கள் அச்சத்தின் காரணமாக காணி கைமாற்றத்திற்கு உடன்பட்டுள்ளனர். இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் இச்சட்டத்தின் மூலம் செய்யப்பட வேண்டும். மேலும் பலர் அரச காணிகளை அனுமதி பத்திரங்களுடன் குடியிருப்பு நிலங்களாகவும் விவசாய காணிகளாகவும் யுத்த நிலைமைக்கு முற்பட்ட பல தசாப்தங்களாக பயன்படுத்தி வந்துள்ளனர். யுத்த காலத்தின் போது தங்கள் உடைமைகள் அனைத்தையும் கைவிட்டு அவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து சமாதான நிலைமைகளின் பின்னர் மீண்டும் தங்கள் பூர்வீக வாழிடங்களுக்கு செல்லும் போது அக்காணிகளில் குடியிருப்பதற்கும் விவசாய முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் அரச நிர்வாகங்கள் தடை விதிக்கின்றன. அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுகின்றனர். அனுமதி பத்திரங்களை வைத்துக் கொண்டு அங்குமிங்குமாக மக்கள் அலைமோதி திரிகின்றனர். சிலர் தங்களிடம் இருந்த ஆவணங்களை யுத்த காலத்தில் தொலைத்துவிட்டு தவிக்கின்றனர். இத்தகைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என இந்த சபை முன்னால் வேண்டிக் கொள்கிறேன். அத்துடன் அரச நிர்வாக அதிகாரிகளின் பாரபட்சம் மிக மோசமாக மக்களை பாதித்துள்ளது. பயங்கரவாத பிரச்சினை காரணமாக அரச அதிகாரிகளை சந்தித்து ஆவணங்களை மாற்றிக்கொள்ள அல்லது புதுப்பித்துக் கொள்ள அப்போது மக்களால் முடியவில்லை. இப்பொழுது அதிகாரிகள் ஆவணங்களை மறுப்பதோடு பாரபட்சம் காட்டுகின்றனர். இதனால் எமது மக்கள் வடகிழக்கில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது மிகவும் கவலைக்குரிய விடயம். இந்த விடயங்களை மனிதாபிமான அடிப்படையில் அரசும் அதிகாரிகளும் தீர்த்து தர வேண்டும். மேலும் இவ்வாறு நிலவும் காணி பிணக்குகளை தீர்த்து வைக்க அரசுக்கு ஆலோசனை வழங்க நிபுணத்துவ நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாக அறிகிறோம். நிபுணத்துவ தேசிய ஆணைக்குழு மக்களை மாவட்டம் தோறும் மக்களையும் அரசியல் தலைவர்களையும் சந்திக்க இந்த தேசிய காணி ஆணைக்குழுவை ஏற்பாடு செய்யுமாறு கௌரவ அமைச்சர் அவர்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள் பாரிய காணி தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். மாவட்டத்தில் முஸ்லிம்கள் சனத்தொகையில் 30% இருந்த போதும் காணி பயன்பாட்டில் மொத்தமாக உள்ள மாவட்ட காணிகளில் 2% முஸ்லிம்களுக்கு உரியதாக உள்ளது. இது பாரிய அநீதியாகும். உதாரணமாக காத்தாங்குடி பிரதேசத்தில் சேரும் குப்பைகளை கூட கொட்ட இடமில்லாமல் அங்கே உள்ள ஆற்றில் கொட்ட வேண்டிய துப்பாக்கிய நிலைமைக்கு காத்தாங்குடி நகரசபை உள்ளாக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மொத்த காணி 1446 சதுர கிலோமீட்டர் காணியில் முஸ்லிம்கள் குடிப்பரம்பல் வீதத்திற்கு ஏற்ப குறைந்தது 440 சதுர கிலோமீட்டர் முஸ்லிம்களுக்கு காணி பயன்பாட்டிற்கு கிடைக்க வேண்டும். ஆனால் சுமார் 30 சதுர கிலோமீட்டர் காணியே இந்த மக்களுக்கு தற்போது உள்ளது. எனவே மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் மக்களுக்கு விகிதாசாரத்திற்கு ஏற்ப காணி பங்கீடு வழங்கப்படுவது மிக அத்தியாவசியமான தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லாட்சி அரசிலே தேசிய ரீதியான இணக்கப்பாடுகளை ஏற்படுத்தி பிணக்குகளை நீக்கி நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் விகிதாசார அடிப்படையில் அனைத்து சமூக மக்களுக்கும் அந்தந்த மாவட்டத்தில் நிலவும் காணி பிணக்குகளை கவனித்து தீர்த்து வைக்கப்பட வேண்டியது மிக அவசியம் என்பதுடன் அதுவேதான் உண்மையான அர்த்தமுள்ள நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வழிகோலும் என்பதையும் மிகவும் பொறுப்புணர்ச்சியுடனும் இந்த மன்றத்திலே முன்வைத்து வாய்ப்புக்கும் நன்றி கூறுகின்றேன். நன்றி.
சபாபதிமணி
அங்க எத்தாசமசியாத்தாத்தாட்டி மகின் மகாபரிமாண சங்கவர்தன வியாபதி சந்தா இடம் அற்பத் கருகணிமேதி அனுமத வியாபதி தாடர தவத் வியாபதி கத்துவத் கிரிம சம்பந்தம கருணலபன சன்சோதனை பிலிபந்த அசாஸ்தக்கிமேதி விசேஷம் லாக் கமிட்டி கிரமே சூப்பர் லாக் கமிட்டி கிரமே விசேஷம் மதக்கலி தீரமோ ஏவகேம மே கிரமேட்ட விரோத பழகிரும் அது கிசிமுது பார்ஷு ஹக்கியாவக்ன வர்த்தமான வியாபாரேட்ட இசெல்ல அவருது விசேஷ மேராட்ட பாலனகர் பகவான் வேதி அஹிம்சக கோபிஜனதாவகே குபகாயிடம் லோகபரிச சங்விதான வலி சல்லி லபாகண்ணோன இந்த அசாதாரண விதியட்ட சீமாவல் புல்கல்ல கோபிஜனதாவுக்கு இடம் அற்பத் கரகத்த ரஜேட் தென் ஏக நிவர்த்திக்கிறீம் வகக்கியும் வர்த்தமான ரஜேட் பயிர் உற்சாகிறீமகன மம அன்றாது டிஸ்ட்ரிக்ட் பார்லிமெண்ட் மந்திரி முதுகுமார் மெத்துமா கத்து உற்சாகம் மங்க அத்தனை கணக்காட்டுக்கணும் ஏக ஏ கொள்ளுண்டு ஏ கால கிரான திபுதியா அப்பை அது லாக் சூப்பர் லாக் கெசே உனத் இதா ராஜபக்ஷ பாலனேட்டு அவசியம் உனே சுப்பிரி வித்தியாட்ட ராஜதேபலசா ராஜிடம் டிக காலதான் விச்சர அத கதாக்கணும் லாக் சூப்பர் லாக் ஏவகே மங்கி அண்ணன் விஷயம் மம நியோஜனை கண்ண பிரதேசே வனஜீவி டெபார்ட்மெண்ட் மகின் கால பல்லக்கல் அபிபூமிய பிரகாஷ பத்கன் உற்சாகம் எத்தாசு நமசிய அசு நமே அத்தனை மாசே குலசனிந்த அங்க பன்சி ஹாயக்கியன் கசர் பார்த்தேன் தவிர மிக யோஜனா உனே அபை மேகே கவதாவத் சீமான் லகுணு கரேன எக்னிசா ஜனதா பதிஞ்சலாயிட்டியா தென் ஜிபிஎஸ் பாயிண்ட் பிரகாஷ பத்கல்ல ஜனதாவ பதிஞ்சலா தீன இடாண்டிக கால பல்லக்கல் அபிபூமியிட போரகன் உற்சாகம் ஜனதாவாத மத்திய அத்தியனவா பரண சீமாவன் இக்மோலகி இல்ல ஜனதாவோட ஐதி பாரம்பரிய ஜனதாவோட ஐதி ஐடென்டிகட் மே ஜிபிஎஸ் பாயிண்டரா கண்ண உற்சாகன்வா கீழ ஜனதாதுல மசிவில் அத்தியனவா ஏ சம்பந்தம் மம்ம இதிர்பாத் கரவு லியூம அது மம்ம சபாகத கரண பலப்படுத்து பசுகே காலவகவானுமே இடம் அத்பாத் கரகான கூட பிரமுக ஸ்தானத்து கார்கசாபத்துமணி ஜாவரம் கருவன் மட மதகாய் திதாஸ் தாத்துனே எகோலசிமான விசுவந்த ராஜ்ய ஆராட்சிக நாகரிக சங்கவர்தன அமாத்திவர வித்தியட இடம ஜனாதிபதிமா கேபினட் பத்திரிகாவை திருபத்கர் அவஸ்தா ஏகச்சி சதான் வேண்ணே இடம் ஆக்ஞாபனத்தை ஹாய ஏக பகந்தி அடுத்தே கிசுது கேவிமெகின் தொடர்பு நிதாஸ் தீமனா லெச இடம் நாகரிக சங்கவர்தன அதிகாரிய வித பௌராகணி மட அமர்த்த மண்டலி அனுமதி அபாக்ஷாக்கரண பாவ் ஏவகேம மே சந்தா அனுமதிய திதாஸ் தாவத்தின் தோசனி மாசே பாலசிந்த லபுனா ஏகாந்தி போதா மேவும கேல இலங்கட ஏவகேம திதாஸ் தாதுனே தோலசனி மாசே தாத்தின் ஏ போதின் மேவுண்ட தாஸ் திக்கட பாசே தவத் கசர் பற்றிய எதிர்பார்த்து கல்ல டிஆர் விஜயவர்தன மாவத்தே சமாஜசாலா சந்தா பதுசான லபாது என்ன தீர்ணக்கிறோம் மேக்கே அங்க சிடி தாட்டாய் ஹத்ததிகாய சிடி தாட்டாய் ஹத்ததிகாய் ஹத சிடி தாட்டாய் ஹத்ததிகாய் அட்ட மே வகை வித்தியா மே வித்தியத்தமே ஏகால கிரியாக்கரு அப்ப தீவுன்னு நாட்டு வாழ்வுல
එනාඩි එකක් තියෙනවා.
හැබැයි ගරු කාර්ක සභාපතිතුමනි, දියුණු රටවල්ලල මේ වගේ ඉඩම් පරිහරණය කරන්නේ මේ සමාජශාලා එවගේ කැසිනෝ හදන්න නෙමෙයි. ඒ රටවල් උත්සාහ කරන්නේ නාගරික ප්‍රදේශ විශේෂයෙන්ම ජනතාවගේ නිවාස පශවිදන්න තට්ටු නිවාස ක්‍රම යෝජනා කරන්න. අපේ දැන් අපේ රටෙත් මේනකොට නාගරික වශයෙන් තියෙන නිවාස අර්බුදය අපි ඇත්තටම අවසන් කරන්න අවශ්‍ය නම් අපිට සිද්ධන තට්ටු විශ්වවිද්‍යාල නිවාස යෝජනා ක්‍රම වලට යන්න. හැබැයි මේ වගේ කල්බද බදු කාලය අවුරුදු 70 80 100 ඒ කාලය වෙනකොට මේ ගොඩනැගිලි ඉවත් කරන්න ඉවනවා. ඉවත් කළා ඊට වැඩි වැඩි ප්‍රමාණයට තට්ටු ප්‍රමාණය වැඩි කළා ගොඩනැගිලි ඇති වුණ නැත්නම් අපිට කවදාවත් මේ නිවාස ප්‍රශ්නය විශේෂයෙන්ම නාගරික ප්‍රදේශවල අපිට විසඳන්න බැරි වෙනවා. අද නාගරික ප්‍රදේශවල විතරක් නෙමෙයි ගම්මාන හදන්න ගියාමත් ඉඩම් ප්‍රශ්නක් තියෙනවා. එක පැත්තකින් මොනාලි ප්‍රශ්න, ඊළඟට හේංගොවිතන් වල ඒ වගේම වගා භූමි වල ප්‍රශ්න, ඒ වගේම වැඩිමන ජනතාවට ඉඩම් ලබා දෙන ලොකු ගැටලුවක් කියලා. ඒක නිසා මේ ක්‍රමය ඉදිරියේදී රාජ්‍ය මුදල් කෙසේ වෙතත් අඩුම ගානේ ප්‍රයිවට් පබ්ලික් පාර්ට්නර්ෂිප් යටතේ කොහොමද ක්‍රියාත්මක කරන්නේ නැත්නම් අපේ රටේ මේ ජනතාවගේ නිවාස ප්‍රශ්න විසඳන්න අපහසු වෙනවා කියන ප්‍රකාශ කරන මම නිනෝ ඉස්සරි.
Thank you, Chairman, for giving this opportunity. And I must especially thank the Honorable Minister for bringing this issue. Especially, I come from Putlam. I was listening to all MPs speaking about certain problems, but mine is entirely different. The Holcim Limited, Cement Corporation Holcim Limited company is functioning in Putlam. And the allotted land for this company, Holcim Limited, the gazette, I have the gazette notification is here, Honorable Minister, so only 1,900 acres have been allocated to Holcim Limited. Very unfortunately, today they are owning 5,200 acres. This is a real fact which I have brought here. People are suffering, the land has been acquired by them. There is no proper, it's not properly given, and therefore my plea is, what is due to them, the 1,900 acres must be given and the balance must be taken, and to tell you frankly, 700 acres of LRC land is also included in this. Now, they started this organization 30 years ago, and so far, for the last 30 years, only 450 acres they have been removing limestone. So for them to take the 5,200 acres, probably for next 300 to 400 acres they will be making use of this. And very unfortunately, all lands belonging to LRC, people and all others have been taken over. Therefore, I want to table this to you, so for you to go through this, and whatever amount of land that is allocated them to be given and the balance to be given for other purposes. Honorable Minister, then on the Kalpitiya Road, Navy, Air Force, they are practicing this target shooting. Government had allocated only 1,000 acres for that. But now, for the last 2-3 years, now they have taken almost 3,200 acres. Which people are finding difficult because when they start practicing shooting and so on, the adjoining villages, we have problems. But you know, if they maintain the 1,000 acres, if they stick to the 1,000 acres, this problem is not proper. Now they have acquired 3,200 acres by which almost all the villages surrounding is also taken. There's a, please be good enough to look into this. And the 1,000 acres can be allocated, the balance will be given to the people. Now finally, then I would like to mention about the Madampe problem, but Honorable Mujib Rahman spoke. In fact, I too went there, there is a plot of land where Muslims are living there. So unfortunately, there is the worship place, they are trying to take over this land, where land is available. The UC land is there, the land belonging to the worship place is also there. Unfortunately, they are trying to take over this. In fact, I want to table these facts and I'll hand over the papers to you for you to go through that and stop this problem. Finally, I would like to mention about our leader, Honorable Rishad Bazdeen. Always, you know, there is a complaint to say, now he's taking over all the lands belonging to Vilpattu, Marchikatti and so on. I am from the next electorate, that is next to Manna. I can assure you that particular Vilpattu land is entirely different from the villages, because those villages who left 25 years ago from Manna, they have gone back to that land, their own lands, and by now it has become a big forest. Therefore, I can assure you, our honorable leader, Minister, Rishad Bardin Minister, has not taken a single land belonging to the government or the Vilpattu sanctuary. And when these people have gone back to the villages, it is some officials have gone and inspected and they have chased them out. They have been owners of this land for the last 300, 400 years. Therefore, with all strong this thing I say, our leader has not taken a single land from the government. Also, I would like to... Finally, about the Land Reform Commission, I would like to mention, Honourable Minister, now, especially my area, they cover the big, from Nigambu to Putlam, they have been covering. Very unfortunately, they don't have the necessary vehicles there. I know, because there are so many problems. As you are aware, there are so many problems regarding land matters. But unfortunately, they are unable to move about. They are unable to go about without vehicles. Therefore, I request you to provide them with necessary vehicles so that they could attend to their problems. Further on, I must thank you for bringing this motion again, because there are so many problems now in Putlam. Sometimes this forest department or any other department taking over lands, it doesn't matter, but what is happening is people who have been cultivating in that area for so many years, 40 years, 50 years, 60 years, all of a sudden they have gone and taken over and they are unable to cultivate. Therefore, I request you, I don't say no for taking over, but the lands which were owned by them, which were cultivated by them, they must be allowed to cultivate, and please see that these lands are given back to these people. With this, especially the cement corporation problem, we'll have to solve that and see that land is given back to the people and made use also. I thank you. Thanks.
Thank you. Gaurava Mansoor.
Gaurava Kaniyamaichar avargalinal Kani Kayagapaduthal Sattam Thodarpaana தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒழுங்கு விதிகள் பற்றிய விவாதத்திலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரதான ஆசனத்திலே அமைந்திருக்கின்ற பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே, காணி கையகப்படுத்தல் சட்டம் தொடர்பாக பேசுகின்ற போது நீண்ட காலமாக எமது மக்கள் எதிர்நோக்குகின்ற காணி பிரச்சனைகளை இந்த உயர் சபையிலே பேசாமல் விடுவது பாரிய துரோகத்தனமாக அமைந்துவிடும் என்பதற்காக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிக குறுகிய நேரத்திலே எமது மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை இங்கே சொல்ல முன்வருகிறேன். இன்று நாட்டிலே குறிப்பாக வடகிழக்கிலே மாத்திரம்தான் காணி பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலேதான் இன்னும் தீர்க்கப்படாத காணி பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளை இரண்டு பிரதான தலைப்புகளாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, நடந்தறிய யுத்தம் காரணமாக எழுந்த பிரச்சனைகள். மற்றது, யுத்தம் முடிவுறுத்தப்பட்டதனால் எழுந்த பிரச்சனைகள். வடக்கை பொறுத்தவரையிலே யுத்த காலத்திலே தேவைப்பட்ட காணிகளை கையகப்படுத்தியதனால் பல ஆயிரக்கணக்கான பொதுமக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு இன்று குறிப்பாக இந்த நல்லாட்சி வந்ததற்கு பிற்பாடு அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 6000 ஏக்கருக்கு மேற்பட்ட மக்களுடைய காடுகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டது தொடர்பாக நான் இந்த சபைக்கு நன்றி கூற கடமைப்பட்டுகிறேன். என் கௌரவ அமைச்சருக்கும் அரசாங்கத்துக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல கிழக்கை பொறுத்தவரையிலே யுத்தம் முடிவுறுத்தப்பட்டதனால்தான் பிரச்சனை எழுந்திருக்கிறது. மக்கள் யுத்த காலத்திலும் பயங்கரவாதிகளுடைய அச்சுறுத்தல் காலத்திலும் காணாமல் போவதல் அல்லது வயலுக்கு செல்லுகின்ற வழியிலே கொல்லப்படுதல் என்ற பயங்கரமான ஆபத்துக்கள் சவால்கள் இருந்தபோதும் அவைகளை எதிர்கொண்டு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு வலி சேர்த்த, உணவு உற்பத்திக்கு வலி சேர்த்த மக்கள் இன்று இந்த யுத்தம் முடிவுறுத்தப்பட்ட உடனேயே நட்டாற்றிலே விடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உயர் சபையிலே மிக மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு காரணிகளை சொல்லிக்கொண்டு ஆயிரக்கணக்கான காணிகள் இன்று அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. சம்பாந்துறை பிரதேச செயலகம், இறக்காம பிரதேச செயலகம், பொத்துவில் பிரதேச செயலகம், அட்டாளச்சனை பிரதேச செயலகம் என்று அந்த பிரதேச செயலக எல்லைக்குள்ளே பல்லாயிரக்கணக்கான காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை மனவிருப்பத்தோடு இதே சுத்தியோடு தீர்த்து வைக்கின்ற பணியை கௌரவ அமைச்சர்கள் நிச்சயமாக மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நான் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். வன பாதுகாப்பு திணைக்களமானது தங்களுடைய எல்லைக்குள்ளேயே குறித்த காணிகள் இருப்பதாக சொல்லி அவர்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இல்லாமல் செய்து நட்டாற்றிலே விட்டிருப்பதானது அவர்களுடைய கோழைத்தனத்தை நிரூபித்திருக்கிறது. வன பலிவாரத்துக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான காணிகள் இருக்கிற எல்லைக்குள்ளேயே பல ஆயிரக்கணக்கான காணிகள் வெறும் காணிகளாக காணப்படுகிறது. மரங்களை நடக்கூடிய ஆயிரக்கணக்கான காணிகள் காணப்படுகின்ற அந்த காணிகளை பொருட்டாக கொள்ளாமல் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற காணிகளை மீளவும் காடுகளாக மாற்றி அமைக்கின்ற முயற்சியானது அறிவுபூர்வமானது அல்ல என்பதை சொல்லி மிக அவசரமாக கௌரவ அமைச்சர்கள் இந்த நல்லாட்சியிலே இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இழந்திருக்கிற இந்த பிரச்சனையை உயிரோட்டமான முறையிலே நம்பிக்கையா மிக திருப்திகரமான தீர்வை கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
ஹொனரபிள் விஜயதுங்க.
கரு மூலாசன கரு மந்திரி துமனே உத்வாடி சுத்தன முகத்த பிரதான பக்ஷேக்கன பிரச்சனைக்கன அப்பே விசாரணையும் கரண்டோனி மங்க சேதம் அப்பே கரு அமைத்துமான அவதானியும் கொண்டோம். மே ரத்னபுர திசைக்கு கிரியால பிராதியம் கொட்டா சா ஐகம் பிராதியம் கொட்டாசே ஐகம் கொட்டாசே அக்கற அட்டதா பம்மல தினம் மங்கிட்ட பந்தல்கட ஆயா கிரிட்டுமா வசந்த் தீனமா தும்பர வசம் காய் டெக்காய் துணாத பாத்திய இத்தியாதினமே பந்தலே கிளா தமையே நமுத் மேனக்கொட்ட நடு தீனு டெக்கா துண்ண மே காய் தினா கிட காட்டுவா வசர ஆர பஞ்சியம் மகிழ் உப்பந்தா பட்டன் பவுல் துந்தாக்கு தண்ட ஜீவத்தினம் மங்கிட்டே மேரோ லங்காய் உத்துருட வெடியாப்பாங்க போய் மே பவுல் துந்தாட்ட மங்கிட்டே தான் வஹாலு வசம் ஜீவத்தின் சிமெண்ட் ஆதார கண்டு உண்ணே ஏ பஞ்சல் ஏத்துக்கா வலி பொமிட்டா கண்டு தின்னே தரகா கப்பாணிக்கு மங்கிட்டே அத்தன் ரூபாய் நமுத் பிரதான பிள்ளையாட்ட அக்கற பணம் சீ எக்கிட்டு தீல தீரம் දැන් නඩුවක් පාදිනවා නමුත් මම විශේෂ අපේ එමෙතුමට අවධානය යොමු කරනවා ප්‍රධාන වශයෙන් මේකට රජයේ මැදිහත් වෙලා මේ මිනිසුන්ට උපුවක් තියා මොකුත්ම නැහැ ඒ සම්බන්ධයෙන් මැදිහත් වෙලා මේක ඉතා ඉක්මනින් විසඳලා දෙන්න කියන කිල්ලිමක් කරනවා පන්සල්වල ජනතාවට කියන තීරණය කළා ජනතාවගේ අයිතිය ලබා දෙන්න කියන කිල්ලිමක් කරනවා ඒ වගේම අපේ ගරු එමෙතුමෙන් මම අහනවා ඔප්පු ලබා දීමේදී අපේ ගරු අගමැතිතුමා ජනතාතුමාගේ වැඩපිළිවෙළ යටතේ ජනතාව ඉතාමත් සතුටින් ඉන්න අවුරුදු ගාණක් ඔප්පුවක් නැතුව හිටපු ජනතාවට ඔප්පු ලබා දෙනවා කියන එකට ගරු ඇමතිතුමා මම අහන්න කැමති පිළිතුරු කතාවේදී විහාර සහ දේවාල ගම් වල පදිංචි එම අයටත් ඉඩම් ඔප්පු ලබා දෙනවා කියන එක. ඒ වගේ පහුගිය ඉතිහාසයේ 80 ගණන් වල 90 ගණන් වල නායනවට ඉඩම් බෙදුවා. ඒ පදිංචිලා තාම ඔප්පු ලැබිලා නැහැ. සමහරයන්ට ඔප්පු දීලා තියෙනවා. සමහරයන්ගේ මේනකොට ඉන්න නායකයින් අසරණජයන්ගේ ලක්ෂයේ එකමාර දෙක මුදල් ගන්න කටයුතු කරන එක තමයි වැරදි ක්‍රියාවක්. ඒක අයින් කළා නායකයන් අසරණයන්ට දීපෙන්න නොමිලේ ඔප්පු ලබා දෙන කටයුතු කරන්න කියලා ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම ඉල්ලීමක් කරනවා මේ වනරස්න ගායත් ඉඩම්වල මායින් ගල් දාලා මිනිස්සු පදිංචිලා ඉන්න කොටස් වල අයිතිය ලබා ගන්නවා. සමහර අය වගා කරපු අවුරුදු ගණන් ඉවත් කරන්න කටයුතු කරගෙන යනවා. එවන නගර සභා බලපෑදේ පිසාපේ රත්නපුර නගර සභා බලපෑදේ තුන් පාරක් මැන්න හතර පාරක් මැන්න මං හිතන්නේ පවුල් දහස් දහක් දෙදහක් ඉන්නවා. ඉඩම් ඔප්පු ලබා දෙන එක මම ලැබිලා නැහැ. ඒක ෆෝම් දෙනවා. ඉතින් ඒ ඉඩම් වල අයිති ලබා දෙන කටයුතු තාම වටනවා කියන මම ඉතින් මතක් කරන්නේ ඒ වගේ ඉල්ලාරි ඉඩම් මේනකොට අක්කර 10 15 50 දීපු 100 දීපු අයත් ඉන්නවා. ඒ අයට මම ඔප්පු ලබා දීලා දිනවා. පදිංචිලා ඉන්න මං හිතන්නේ දුප්පත් අසන ජනතාව තාම ලබා දෙන්නේ නැහැ කියලා මම ඉතින් යොමු කරන්නට ඕනි. ඒ වගේම සපරගම් පළාතේ සමන් දේවාලයේ සතු පරම්පරා භුක්ති විඳින දේවාල රාජකාරී කරන විශාල පිරිසක් ඉන්නවා. ඒ අයගේ ඉඩම් වලටත් මං හිතන්නේ ඔප්පු ලැබෙයිද කියන එක මම අපේ අමිතුමාට අවධානය කරනවා. විශේෂයෙන් අපි සන්තෝෂ වෙනවා අපේ අගමැතිතුමා වැඩි පිළිල ඉදිරියට ගෙනියන්න මං හිතන්නේ ජ්‍යෙෂ්ඨ ශ්‍රේෂ්ඨ වැඩක් බාර දුන්න අපි දන්න අමතිවරයෙක් හැටියට ඒ රාජකාරී අකුරට ක්‍රියා කරපු අමතිවරයෙක් හැටියට මං හිතන්නේ ඉඩම් වල ඔප්පු ලබා දීමත් ඉක්මනින්ම කටයුතු කරයි කියන මම විශේෂයෙන් බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම වන්දි දැන් දෙන්න යනවා මං හිතන්නේ අධිවේගී මාර්ගයේ රත්නපුර එනවා ගරු අමාත්‍යතුමනි ගරු මූලාසනේ ගරු මන්ත්‍රීතුමනි සමහර මිනිස්සු සැහෙන අර වාදේම නායක මන්ත්‍රීතුමා වගේ කලබලකාරී තත්ත්වයකට පත් වෙලා ඒ පාර එන්නේ කොහෙන්ද වන්දි ලැබෙන්නේ කොහෙන්ද මම ඉල්ලීමක් කරනවා විශේෂයෙන් අපේ ඇමතුමාගේ මේ මාර්ගයන තැන් අපිට ඉතාම ඉක්මනින් සම්බන්ධීකරණ කමර රැස්වීමට ඇවිල්ලා හරි වන්දි දෙන්නේ කොහොමද කොහෙන්ද පාර එන්නේ කියන දැනුවත් කළොත් මම හිතාම විශාල සහයෝගයක් ජනතාවට ලැබෙනවා කියලා මම මට මතක් කර දෙන්නට ඕනේ. ඒ නිසා විශේෂයෙන් මම තව කාරණයක් මතක් කරනවා එල්ආර්සී වල ඉඩම් පදිංචිලා අවුරුදු 100 ගණන් ඉන්නවා අනවසෙන් පදිංචිලා ඉන්නවා නායනදීලෙන් සාමංගතන පිරිසු වෙලා නැහැ. ඒ වගේම දැන් නායකයින් ගම් අතර ඇහිලා මාස 5ක් ලබන්න එනවා. තාම කඳුර අපේ රටවල මිනිස්සු ඉන්නවා. වතු සමාගම් වල අය අපි මීයේ පෙරේද සාකච්ඡා කෙඳුවා. ඉඩම් ලබා දෙන්න කටයුතු කළ නැහැ. ඒ සම්බන්ධව අපි අමිතුමයි අවධානය කළා. ඉතා ඉක්මනින් කඳුර වල ඉන්න නායකයන්ට රැයට පුදී කරන ඉක්කොල ඇවිල්ලා ඉඩම ගිහලා කටයුතු කරනවා. ඒ කට්ටිය දෙන්න කියලා ඉතාම ඉක්මනින් වතුතන කතා කරලා මේ ඉඩම් ටිකක් ලබා දෙන්න මිනිස්සු පදිංචි කරන්න කියලා හරිතු කරගෙන මම ඉල්ලීමක් කරනවා. විශේෂයෙන්ම නිසා මම මීටටි කරුණු පැහැදිලි කරන්න අවශ්‍ය පුතුමාට විශේෂයෙන්ම මේ කාරණා ටික කතා කරන අවස්ථාව ලබා දීම ගැන මගේ ස්තුතිය පුද කරමින් අපේ අගමැතිතුමා වැඩි පිළිලට ජනතුමා වැඩි පිළිලට අපේ ගරු ඇමතිතුමා ගෙනියන ඔප්පු ලබා දීම වැඩි පිළිලට සම්පූර්ණ අපේ සහාය ලබා දෙන ප්‍රකාශ මේ තුමාට අපේ ගෞරවය පුද කරමින් මම මගේ කතාව අසන සිරාට මිතු අපේ
අයිටම් නම්බර් 1 හවුස් අග්‍රි
ගරු යෝජ පාලක සභාපතිතුමනි මම හිතන්නේ වචනයක් මම සඳහන් කළ යුතුයි. අද අපි මේ රටේ වටිනාම වස්තු වන භූමිය එනම් ඉඩම් ජනතාවට බුද්ධි විනීමේ තියෙන අයිතිය අඩුපාඩු අගහිකකම් ගැන බොහොම සාර්ථක සාකච්ඡාවක් විවාදයක් මේ පාර්ලිමේන්තුවේ අද පැවතුණා. විශේෂයෙන්ම ආණ්ඩු පක්ෂයේ මැති අමතිතුමල්ලත් විපක්ෂයේ මන්ත්‍රීතුමල්ලත් වටිනා අදහස් රාශියක් ඉදිරිපත් කෙරුවා. දැනට පවතින අඩුපාඩු ගැන කතා කෙරුවා. ඒවා විසඳිය යුතු ආකාරය ගැන ඒ වගේම මේ ප්‍රශ්න මම පවා නොදන්නා ප්‍රශ්න රාශියක් දැන අඳින ගන්න අවස්ථාවක් ලැබිච්ච එක පිළිබඳව රජයේ ආණ්ඩු පක්ෂයේ මැති අමතිතුමල්ලටත් විපක්ෂයේ මන්ත්‍රීතුමල්ලටත් සියලු දෙනාටම මගේ ස්තුතිය ප්‍රසාදය මේ අවස්ථාවේදී පළ කරන අතර විශේෂයෙන්ම අපේ උතුරු නැගෙනහිර ප්‍රශ්න පිළිබඳව නැගපු ඒ කරුණු පිළිබඳව මම ජනාධිපතිතුමාට වෙනම වාර්තාවක් ලබා දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ ඇයට අවශ්‍ය විසඳුම් ලබා දීම පිළිබඳව දකුණු පාර්ශවයේ අනිත් දිස්ත්‍රික්කවල තියෙන ප්‍රශ්න අපේ ලේකම්තුමත් නියෝජ්‍ය ඇමතිතුමත් අපි සියල්ලම එකතු වෙලා ඒ ප්‍රශ්න විසඳනවා කියන ප්‍රකාශය මේ අවස්ථාවේ සඳහන් කරන අතර සමහරු ඉල්ලුව ඉඩම් කච්චේරි ජංගම සේවාවන් ඒවත් අපි ඉදිරියේ ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු වෙනවා කියමින් මේ පනත සභාවට මේ ගැසට් නිවේදනය සභාවේ සම්මත කරන හැටියට මම කාරුණිකව ඔබතුමාගෙන් ඉල්ලා
සිටිනවා. අයිටම් නම්බර් 1 හවුස් සෙක්‍රටරි.
Yes. Aye.